ஓம் சாந்தி. ஏப்ரல் 25, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகமே கீதையின் அத்தியாயத்திற்கான காலமாகும். இந்த யுகத்திலேயே நீங்கள் முயற்சி செய்து அதி மேன்மையான மனிதர்களாக, அதாவது தேவர்களாக வேண்டும். கேள்வி: உங்களுடைய படகு அக்கறையை அடைவதற்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: எப்பொழுதும் இறை சகவாசத்தில் நிலைத்திருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் இதன் மூலமாகவே உங்களுடைய படகு அக்கறைக்கு செல்ல முடியும். நீங்கள் பிழையான சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு சந்தேகங்களை வளர்த்து கொண்டால் உங்கள் படகு நச்சுக்கடலில் மூழ்கிவிடும். தந்தை விளங்கப்படுத்துகின்ற விஷயங்களை குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் சற்றேனும் சந்தேகம் கொண்டிருக்க கூடாது. தந்தை குழந்தைகளான உங்களை தன்னை போல் ஞானம் நிறைந்தவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக்குவதற்கே வந்துள்ளார். நீங்கள் தந்தையின் சகவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகின்றார். தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னர் உங்களுக்கு விளங்கப்படுத்திய அதே ராஜயோகத்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை அறிவீர்கள், ஆனால் உலகிற்கு இது தெரியாது. எனவே நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும், கீதையின் கடவுள் எப்பொழுது வந்தார்? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசராக ஆக்குகின்றேன் என்று கடவுள் கூறுகின்றார். நீங்கள் மக்களிடம் கேட்க வேண்டும், அந்த கீதையின் அத்தியாயம் எப்பொழுது இடம்பெற்றது? இது எவருக்கும் தெரியாது. இப்பொழுது நீங்கள் இதனை நடைமுறையில் கேட்கின்றீர்கள். கீதையின் அத்தியாயம் கலியுக இறுதிக்கும் சத்திய யுக ஆரம்பத்திற்கும் இடையில் இருக்க வேண்டும். அவர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். எனவே அவர் நிச்சயமாக சங்கம யுகத்தில் வருவார். இதுவே நிச்சயமாக அதி மங்களகரமான சங்கம யுகமாகும். மக்கள் லீப் மாதத்தை நினைவு செய்தாலும் அந்த அப்பாவிகளுக்கு இது தெரியாது. தந்தை உங்களை அதிவுயர்ந்த மனிதர்களாக்குவதற்கு, அதாவது மனிதர்களை மேன்மையான தேவர்களாக்குவதற்கு வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் அனைவரிலும் லக்ஷ்மியும் நாராயணருமே அதி மேன்மையான தேவர்கள். இந்த சங்கம யுகத்தில் அவர் மனிதர்களை தேவர்கள் ஆக்குகின்றார். நிச்சயமாக தேவர்கள் சத்யுகத்தில் இருக்கிறார்கள், மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சங்கமயுகத்து பிராமணர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதை மிகவும் உறுதியாக நினைவு செய்யுங்கள். பொதுவாக மக்களுக்கு தமது சொந்த குலத்தை மறக்க முடியாது, ஆனால் மாயை இதனையும் உங்களை மறக்க செய்கின்றாள். நாங்கள் பிராமண குலத்திற்கு உரியவர்கள், பின்னர் தேவ குலத்திற்கு உரியவர்கள் ஆவோம். நீங்கள் இதை நினைவு செய்தால் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் ஷிவ் பாபா இப்பொழுது மீண்டும் ஒருமுறை கீதை ஞானத்தை பேசுவதுடன் பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பிப்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள். நாங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றோம். தந்தை கூறியுள்ளார், காமமே கொடிய எதிரியாகும். அதை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். மக்கள் தூய்மையை குறித்து அதிக அளவு விவாதம் செய்கிறார்கள். மனிதர்களுக்கு விகாரம் ஒரு பொக்கிஷத்தை போன்றது. அந்த ஆஸ்தியை அவர்கள் தமது லௌகீக தந்தையிடமிருந்து பெற்றுள்ளார்கள். நீங்கள் ஒரு குழந்தை ஆகும் பொழுது முதலில் அந்த ஆஸ்தியை உங்களுடைய தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை பாழாக்குகிறார்கள். ஆனால் எல்லையற்ற தந்தையோ கூறுகின்றார், காமம் கொடிய எதிரி. ஆகவே காமத்தை வெல்வதால் நீங்கள் நிச்சயமாக உலகையே வென்றவர்கள் ஆகுவீர்கள். தந்தை நிச்சயமாக சங்கமயுகத்தில் வந்திருப்பார். மகாபாரத யுத்தமும் இடம் பெறுகிறது. நாங்களும் நிச்சயமாக இங்கே இருக்கின்றோம். அனைவரும் உடனடியாகவே காமத்தை வெல்கின்றார்கள் என்றில்லை. அனைத்திற்கும் காலம் எடுக்கிறது. குழந்தைகள் எழுதுகின்ற பிரதான விஷயம், பாபா நான் நச்சு ஆற்றில் விழுந்துவிட்டேன், ஆகவே நிச்சயமாக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. தந்தையின் கட்டளை, காமத்தை வெற்றி கொண்டால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகிய பின்னர் விகாரத்தில் ஈடுபடுகின்றீர்கள் என்பதல்ல. லக்ஷ்மியும் நாராயணருமே உலகை வென்றவர்கள். அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அனைவரும் தேவர்களை விகாரமற்றவர்கள் என்று அழைக்கின்றார்கள். நீங்கள் அதை ராமராஜ்யம் என்று அழைக்கின்றீர்கள். அது விகாரமற்ற உலகம், இதுவோ விகாரம் நிறைந்த உலகம். அதாவது தூய்மையற்ற இல்லற ஆசிரமமாகும். நீங்கள் தூய இல்லற ஆசிரமத்திற்கு உரியவர்கள் என பாபா விளங்கப்படுத்தி உள்ளார். 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். 84 பிறவிகளின் கதை உள்ளது. நிச்சயமாக புதிய உலகம் விகாரமற்றதாக இருக்க வேண்டும். தூய்மை கடலாகிய கடவுள் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். பின்னர் நிச்சயமாக இராவண ராஜ்யமும் வர வேண்டும். ராம ராஜ்யம், இராவண ராஜ்யம் என்பனவே பெயர்களாகும். இராவண ராஜ்யம் என்றால் அசுர ராஜ்யம் என்று அர்த்தமாகும். நீங்கள் இப்பொழுது அசுர ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணருமே அந்த தெய்வீக ராஜ்யத்தின் அடையாளங்கள். குழந்தைகளாகி நீங்கள் அதிகாலையில் உலாவ செல்கின்றீர்கள். வைகரை பொழுது அதிகாலை என்று கூறப்படுகிறது. அந்நேரத்தில் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் நீங்கள் சற்று பின்னர் உலாவ செல்கின்றீர்கள். காமமே கொடிய எதிரி என்பதை மக்கள் வந்து புரிந்து கொள்கின்ற வகையில் நிலையங்கள் இருக்கின்ற பொழுது கண்காட்சிகள் சிறப்பானவையாக இருக்கும். அதனை வெல்வதனால் அவர்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக லக்ஷ்மி நாராயணனின் டிரான்ஸ்லேட் படங்களை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஒருபொழுதும் அதை மறக்க கூடாது. இந்த படத்துடன் ஏனியின் படத்தையும் வைத்திருங்கள். அவர்கள் இறைவிகளின் ரதங்களை, அதாவது தேர்களை கொண்டிருப்பது போலவே நீங்கள் இந்த படங்களுடன் 2 அல்லது 3 ஊர்திகளில் எடுத்து சென்று அவற்றை அலங்கரிப்பதும் சிறந்ததாகும். நாளுக்கு நாள் படங்களின் வகைகள் அதிகரிக்கும். உங்களுடைய ஞானம் தொடர்ந்து வளரும். குழந்தைகளான உங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. செல்வந்தர்கள் ஏழைகள் அனைவருமே அதில் அடங்குகிறார்கள். ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் தொடர்ந்தும் நிறைகிறது. அவருடைய பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புபவர்கள் அதற்காக பல மடங்கு பிரதிபலனை பெறுகிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்களே பல்கோடீஸ்வரர்கள் ஆகின்றீர்கள். அதுவும் 21 பிறவிகளுக்கு ஆகும். பாபாவே கூறுகின்றார், நீங்கள் 21 தலைமுறைகளுக்கு உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நானே நேரடியாக என்னுடைய உள்ளங்கைகளில் சொர்க்கத்தை கொண்டு வந்து தருகின்றேன். உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் தனது தந்தையின் ஆஸ்தியை தனது உள்ளங்கைகளில் கொண்டிருக்கின்றார். அவருடைய தந்தை கூறுவார், இந்த வீடும் அனைத்தும் உங்களுடையதே. எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகும் பொழுது மரணத்தை வென்றவர்கள் ஆகுவதால் 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க ராஜ்யம் உங்களுக்குரியதாகிறது. இதனாலேயே தந்தை மகா மரணம் என்று அழைக்கப்படுகின்றார். மகா மரணம் எனப்படுபவர் கொலை செய்யும் ஒருவர் அல்ல, அவர் புகழப்படுகின்றார். கடவுள் யம தூதுவனை அனுப்பி மரணித்தவரை எடுத்தார் என மக்கள் நினைக்கிறார்கள். அது அவ்வாறல்ல. இந்த விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. தந்தை கூறுகின்றார், நான் மரணத்துக்கெல்லாம் மரணமாவேன். மலைகளில் வசிக்கின்ற மக்கள் மகா மரணத்தில் பெருமளவு நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். மகா காலனுக்கும் ஆலயம் உள்ளது. அவர்கள் அவ்வாறு கொடிகளை பறக்க விடுகிறார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அது சரி என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். ஆகவே நீங்கள் இதனை பிரசுரிக்க வேண்டும். பல கும்ப மேளாக்கள் போன்றவை உள்ளன. அவர்கள் கங்கையில் குளிப்பதை மிகவும் முக்கியமானதாக காட்டியுள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் 5000 வருடங்களுக்கு பின்னர் இந்த ஞான அமிர்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் அது அமிர்தம் என்று அழைக்கப்படுவதில்லை, இது ஒரு கல்வி. அந்த பெயர்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. அமிர்தம் என்ற பெயரை கேட்டு மக்கள் படங்களில் நீரை காண்பித்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த கல்வியின் மூலமாக மாத்திரமே நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். கடவுள் அதுபோன்று ஓர் அலங்கரிக்கப்பட்ட ரூபத்தை கொண்டிருக்க மாட்டார். தந்தை இவரில் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஆத்மாக்களுக்கு கற்பித்து அவர்களை தன்னை போன்று ஆக்குகின்றார். அவர் லக்ஷ்மி நாராயணன் அல்ல, அவர் உங்களை அவர்களை போன்று ஆக்குவார். ஆத்மாக்களாகி நீங்கள் கற்கின்றீர்கள், அவர் உங்களை தன்னை போன்று ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். அவர் உங்களை இறைவர்களும் இறைவிகளுமாக ஆக்குகின்றார் என்பதல்ல. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தை காண்பித்துள்ளார்கள். ஆனால் அவரால் எவ்வாறு கற்பிக்க முடியும்? சத்தியுகத்தில் தூய்மையற்றவர்கள் எவரும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருக்கின்றார். பின்னர் நீங்கள் அந்த ஸ்ரீ கிருஷ்ணரை மீண்டும் பார்க்க மாட்டீர்கள். இந்த நாடகத்தில் மறு பிறவியில் உள்ள அனைவரின் ரூபங்களும் தனித்துவமானவை. நாடகம் ஓர் அற்புதமாகும். எது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதோ, தந்தையும் கூறுகின்றார், ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தொடர்ந்தும் அதே ஆடைகளில் அதே முக சாயல்களுடன் அதே போன்று கற்பீர்கள். அது மீண்டும் மீண்டும் இவ்வாறாகவே இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு சரீரத்தை நீக்கி முன்னைய கல்பத்தில் எடுத்த அதே சரீரத்தையே எடுக்கின்றார். நாடகத்தில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. அவை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். இதுவோ எல்லையற்ற விஷயமாகும். இதனை எல்லையற்ற தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. இதை பற்றி எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. சிலர் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து பின்னர் அவர்கள் வைத்திருக்கின்ற சகவாசத்தின் ஆதிக்கத்தினால் ஏதாவதொரு சந்தேகத்தை வளர்க்கின்றார்கள். நீங்கள் தொடர்ந்தும் கடவுளின் சகவாசத்தை கொண்டிருந்தால் உங்களால் அக்கறையை அடைய முடியும். நீங்கள் இந்த சகவாசத்தை கைவிடும் பொழுது நச்சுக்கடலில் மூழ்குகின்றீர்கள். ஒருபுறம் பார்க்கடலும் மறுபுறம் நச்சுக்கடலும் உள்ளது. ஞான அமிர்தம் என்ற பெயரும் உள்ளது. தந்தையே ஞானக்கடல், அவருடைய புகழ் உள்ளது. தந்தையின் புகழை லக்ஷ்மி நாராயணருக்கு கொடுக்க முடியாது. தந்தையே தூய்மை கடல். அந்த தேவர்கள் சத்திய திரேதாயுகங்களில் தூய்மையாக இருந்தாலும் அவர்கள் எந்த காலமும் தூய்மையாக இருப்பதில்லை. அவர்கள் அரை கல்பத்தின் பின்னர் வீழ்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் வந்து அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றேன். நான் மாத்திரமே சத்கதியை அருள்பவர். நீங்கள் சத்கதிக்குள் செல்கின்றீர்கள். அங்கே இந்த விஷயங்கள் இடம்பெற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஷிவ் பாபாவுடன் கற்று ஆசிரியர்களாகவும் ஆகியுள்ளீர்கள். அவரே அதிபர். நீங்கள் அவரிடம் வருகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் ஷிவ் பாபாவினுடன் வந்துள்ளேன். நான் ஷிவ் பாபாவிடம் வந்துள்ளேன். ஓ, ஆனால் அவர் அசரீரியானவர். ஆம், அவர் இவரின் சரீரத்தில் வருகின்றார். இதனாலேயே நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கின்றோம். இந்த பாபா அவருடைய ஷிவ் பாபாவினுடைய ரதம் ஆவார். அதனையே அவர் செலுத்துகின்றார். இவர் ரதமும் குதிரையும் என்று அழைக்கப்படுகின்றார். இதை பற்றி ஒரு கதை உண்டு. தக்ஷ பிரஜாபிதா ஒரு யாகத்தை உருவாக்கினார். அவர்கள் ஒரு கதையை எழுதியுள்ளார்கள். அது அவ்வாறு இல்லை. கடவுள் சிவன் பேசுகின்றார், பாரதத்தில் தர்மத்தின் பெரும் அவதூறு உள்ள பொழுது நான் வருகின்றேன். அதர்மம் பெருமளவு உள்ள பொழுது கடவுள் வருகின்றார் என்று கீதையை கற்பவர்கள் கூறினாலும் அவர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இது உங்களுடைய மிகவும் சிறிய விருட்சம். இது புயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய விருட்சமாகும். பின்னர் அங்கும் இந்த அஸ்திவாரம் இருக்கும். அவர் இந்த எண்ணற்ற சமயங்கள் அனைத்திற்கும் மத்தியில் ஒரே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் மர கன்றை நாட்டி கொண்டிருக்கின்றார். இதற்கு அதிகளவு முயற்சி தேவை. மற்றோர் அதை ஒரு முயற்சியாக காண்பதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் மேலிருந்து கீழே வருகின்றார்கள். இங்கு சத்திய திரேதா யுகங்களுக்கு செல்ல இருப்பவர்களின் ஆத்மாக்களே அமர்ந்து கற்கின்றார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து தூய்மையற்றவர்களுக்கு அவர்களை தூய்மையான தேவர்கள் ஆக்குவதற்கு கற்பிக்கின்றார். இவரும் கீதையை பெருமளவு கற்பது வழக்கமாகும். அவர் ஆத்மாக்களை நினைவு செய்து அவர்களின் பாவங்கள் அழியுமாறு அவர்களுக்கு திருஷ்டி கொடுப்பதை போன்று பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அமர்ந்து கீதையை படிக்கும் பொழுது அவர்கள் கீதையின் முன்னிலையில் தண்ணீரை அமிர்தமென கருதி வைக்கிறார்கள். சரீரத்தை நீக்கிய ஆத்மாக்கள் ஈடேற்றப்படுவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதனாலேயே அவர்கள் சரீரத்தை நீக்கிய ஆத்மாக்களை நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கீதைக்கு பெருமளவு மரியாதை கொடுக்கிறார்கள். பாபா ஒரு பக்தராகவே இருந்தார். அவர் ராமாயணம் போன்றவை அனைத்தையும் கற்பது வழக்கமாகும். அவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவை அனைத்தும் கடந்த காலமாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், கடந்த காலத்தை நினைவு செய்ய வேண்டாம். உங்களுடைய புத்தியிலிருந்து அவை அனைத்தையும் அகற்றுங்கள். பாபா ஸ்தாபனையினதும் விநாசத்தினதும் ராஜ்யத்தினதும் காட்சிகளை அருளினார். எனவே அது உறுதியாகியது. இவை அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது என்பது எனக்கு தெரியாது. இவை அனைத்தும் நடைபெறும் என்று பாபா புரிந்து கொண்டார். அதற்கு நீண்ட காலம் எடுக்காது. நான் சென்று இன்னென்ன அரசராகுவேன். பாபா என்ன எண்ணுகின்றார் என்பது எனக்கு தெரியாது. எவ்வாறு பாபா பிரவேசித்தார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரரின் பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மூவரிலும் கடவுள் எவருக்குள் பிரவேசிக்கின்றார் என்பதன் அர்த்தம் எவருக்கும் தெரியாது. அம்மக்கள் விஷ்ணுவின் பெயரை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு தேவர். அவரால் எவ்வாறு உங்களுக்கு கற்பிக்க முடியும்? பாபாவே கூறுகின்றார், நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். இதனாலேயே அவர்கள் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலமாக நடைபெறுவதை காண்பித்துள்ளார்கள். அது ஸ்தாபனைக்குரியதும் மற்றொன்று விநாசத்திற்குரியதும் ஆகும். இந்த விஷயங்கள் பெருமளவில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். எப்பொழுது கடவுள் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களுக்கு ஓர் ராஜ அந்தஸ்தை கொடுத்தார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியங்களை விளங்கப்படுத்தியுள்ளார். யார் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்பதையும் யார் பூஜிப்பவர்கள் என்பதையும் பற்றியும் அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். முழு உலகமும் இப்பொழுது விரும்புகின்ற லக்ஷ்மி நாராயணனின் அமைதி ராஜ்யம் உலகில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்ய காலத்தில் மற்ற அனைவரும் அமைதி தாமத்தில் இருந்தார்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இப்பொழுது நாங்கள் இப்பணியை மேற்கொள்கின்றோம். நாங்கள் இதை பலமுறை செய்துள்ளோம். அதை தொடர்ந்தும் செய்வோம். பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரம் வெளிப்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது தேவ தர்மத்திற்குரியவர்களை மாத்திரம் தொடுகிறது. இது பாரதத்தை மாத்திரம் குறிக்கிறது. இந்த குலத்திற்கு உரியவர்கள் வெளிப்படுவதுடன் தொடர்ந்தும் வெளிப்படுவார்கள். நீங்கள் வெளிப்பட்டுள்ளதை போன்று மற்ற பிரஜைகளும் தொடர்ந்தும் உருவாக்கப்படுவார்கள். நன்றாக கற்பவர்கள் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த ஞானமும் யோகமுமே பிரதான விஷயங்கள். யோகத்திற்கு இந்த ஞானமும் தேவைப்படுகிறது. நீங்கள் சக்தி வீட்டினுடனும் யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். யோகத்தினுடன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆகுவீர்கள். நீங்கள் திறமை சித்தியும் எய்துவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. கடந்த காலத்தில் நடைபெற்றுள்ள விஷயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். நீங்கள் இதுவரை கற்றுள்ள அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரம் கேட்டு சதா உங்களுடைய பிராமண குலத்தை நினைவு செய்ய வேண்டும். இரண்டு, உங்கள் புத்தி முழு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். எதை பற்றியும் சந்தேகங்களை கொண்டிருக்க வேண்டாம். ஒரு பொழுதும் கடவுளின் சகவாசத்தையோ அல்லது இக்கல்வியையோ கைவிட வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மீக அன்பிற்கினியவரால் கவரப்பட்டுள்ள ஓர் ஆன்மீக காதலியாக ஆகுவதால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருப்பீர்களாக. அன்பிற்கினியவர் தான் இழந்துள்ள தனது காதலிகளை பார்க்கையில் பூரிப்படைகின்றார். அவர்கள் இந்த ஆன்மீக கவர்ச்சியினால் கவரப்பட்டார்கள். அவர்கள் இப்பொழுது தங்களுடைய உண்மையான அன்பிற்கினியவரை அறிவார்கள். அவர்கள் அவரை அடைந்துள்ளதுடன் தங்கள் உண்மையான இலக்கையும் அடைந்து விட்டார்கள். அத்தகைய அன்பான ஆத்மாக்கள் அன்பு என்னும் இந்த எல்லை கோட்டின் உள்ளே வரும்பொழுது பலவிதமான கடின உழைப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் ஞான கடலின் இங்குள்ள அன்பினதும் சக்தியினதும் அலைகள் அவர்களை சதா காலத்திற்கும் சக்தி ஊட்டுகின்றன. காதலிகளாகிய உங்களுக்காகவும் தன்னை சந்திப்பதற்காகவும் அன்பிற்கினியவர் இந்த விசேஷமான இடத்தை குறிப்பாக கலிப்பூட்டுவதற்காக உருவாக்கியுள்ளார். ஸ்லோகம். அகநோக்குடையவராக இருப்பதுடன் சிக்கனமானவராகவும் ஒரே ஒருவருக்கு உரியவராகவும் இருங்கள். ஓம் சாந்தி.